வணக்க மக்களே. ஸோ காதல் காதல் நிறைய பேருக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எப்படின்னு தெரில, எனக்கு நிறைய பிரச்சனை தான் கொடுத்துருக்கு. ஒரு காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி வர விஷயம், கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வாழ்க்கையில் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த காதல், ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குறது தான். ஸோ தீரா காதல், அதுதான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு.
எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் வந்து போச்சு.
தீரா காதல் படத்தோட பேசிக் கான்செப்ட் என்ன? காதல் தான் இங்க பேசிக் கான்செப்ட். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண காதல் வந்து கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தா, அதுவும் நம்ம கூட வந்து வாழணும்னு வந்தா என்னெல்லாம் நடக்குமோ, என்னெல்லாம் பிரச்சனை வருமோ, அதுதான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு கிரிட்டிக்காக நான் போய் பார்க்குறதை தாண்டி, இந்த படம் ஆரம்பித்த உடனே இது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஹோல்சமாக தெரிஞ்சு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்குள்ளெல்லாம் நான் போகல. இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்பாய்லர் இல்லை, ஜஸ்ட் ஸ்டோரி கான்செப்ட் என்னென்னா, ஜெய் கல்யாணம் பண்ணி ஒய்ஃபு குழந்தைன்னு சந்தோஷமாக இருக்காங்க. அவர் வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பாக ஒரு வெளியூர் போகிறப்போ அவரோட எக்ஸ் லவ் ஐஸ்வர்யா ரஜேஷை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போகிறனால ரொம்ப ஜோவியலாக பேசுகிறாங்க. ஒரு 8 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறப்போ அவர் எக்ஸ் லவ் எப்படி இருக்கும், உங்கள் லைஃப்பில் வந்து திடீர்னு ஒரு எக்ஸ் லவ் வந்தால், அதுவும் ஒரு ட்ரெயின் ஜேர்னி, போகிற இடத்துக்கு அவங்களும் வராங்க, தனிமை ஒன்றாட்டி புருஷன் எந்த டார்ச்சர் இல்லைனா எப்படி இருக்குமோ அதே தான், லிட்ரலி அதே தான். அது ரொம்ப ஜாலியாக போகுது. அந்த ட்ரிப் அப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுகிறப்போ அவனோட மேரேஜ் லைஃப்பில் அந்தளவுக்கு ஹாப்பியாக இல்லை அப்படின்றத தெரிய ஆரம்பித்த உடனே அந்த காதல் நினைவுகள் அவங்களை திருப்பியும் ஒன்றா நெருக்கத்துக்கு கொண்டு வருது. தப்பான எந்த எண்ணத்துலையும் இல்லை, நெருக்கம் அந்த நெருக்கத்துக்குள்ளே வருது. பட் அது எல்லாமே ஒரு சர்டன் இதில் வந்து உடஞ்சி அவர் சென்னை கிளம்பி ஜெய் வந்து ரிட்டன் அவர் ஊருக்கு வராரு அப்படின்னு வரும்போது அது உடையுது. அவர் ட்ரெயின் ஏறும்போதே இதோட இப்போ மறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வல்கராக காட்டாமல் ரொம்ப ரொம்ப அது நேச்சராக காட்டினதே நல்ல விஷயம். பட் அது அங்கே அவர் அங்கே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஐஸ்வர்யா ராஜேஷோட பார்வை, ஜெயில எக்ஸ் லவ்வாக வர்றது ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது, ஒரு சைக்காட்டிக் புருஷன் லவ் பண்ணவனை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறப்போ அதை வேண்டான்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்களா பார்த்து கட்டி வைக்கிற மாப்பிள்ளை, தான் கட்டி வச்ச மாப்பிள்ளை அதனால அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு முட்டாள்தனமா நினைக்கிற ஒரு அப்பா அம்மா, அவங்கள மீறி வெளிவர முடியாம ஒரு 5-6 வருஷம் அவனுக்குள்ளேயே கட்டடங்கி அவன் அடிக்கிற அடியெல்லாம் வீட்டில் வெளியில காட்டிக்காம பாத்ரூம்ல விழுந்தேன் கீழே விழுந்தேன்னு மேனேஜ் பண்ணி இவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிறக்குள்ள பிரச்சனை இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கொலை பண்ணுற கொலை முயற்சி போகிற அளவுக்கு அவங்க வெளியில் வரப்போ, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் வந்து இல்லை நான் பேசி பார்க்குறேன் பண்ணுறேன்னும் போது நம்மளுக்கு யாருமே வேண்டாம் அவன் ஒருத்தம் போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவனோட வாழ்க்கையும் இப்படி தானே நினச்சி அவங்க தப்பாக போகிறப்போ அவரோட லைஃப்பில் நல்லா பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடக்குது, ஸோ இவங்க இவங்க வாழ்க்கைக்குள்ளே வர்றதுனால அவங்க பண்ணுற டார்ச்சர்ஸ் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல், அது ஒரு கட்டத்தில் அவங்களோட ஜெயோட குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு பிளவு வந்து கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னா கதை. இது ஸ்பாய்லர் மாதிரியும் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம், அது உங்ககிட்டே நான் விட்டுறேன். வேறு இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வசனங்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த அந்த காதல் நெருக்கமாக இருக்கட்டும், ஒரு மனைவி கிட்டே இருக்கிறதும் சரி, ஒரு எக்ஸ்லவ் கிட்டே இருக்கிறதும் சரி, மனைவி கிட்டே ரொம்ப நெருக்கமாக, ஒரு எக்ஸ்லவ் கிட்ட அந்த ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ் லைனில் நிற்கிற மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஐஸ்வர்யா ராஜ சொல்லுவாங்க, இது என்ன மாதிரி ஒரு உலகம், சேர்ந்து வாழணும் நினைக்கிறவங்கள பிரித்து வைக்கிறாங்க, பிரிஞ்சு வாழணும் ஆசைப்படுறவங்கள சேர்ந்து வாழணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க, இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கலன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அந்த வசனம் ரொம்பவே வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பொதுவாக இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படுற அவசைகளை நினைக்கிறப்போ கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ் லவ் ஞாபகத்துக்கு வரும். மேபி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்குமோனு தோணும். எனக்கு வந்திருக்கு, இன்னைக்கு கல்யாணம் ஆகலைனாலும் எனக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஹோல்சம் ஸ்டோரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எல்லாமே இருந்தது, ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக எல்லாமே இருந்தது. பட் அது மோஸ்ட் ப்ராப்ளி அந்த எமோஷனல் கனெக்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசியில் அவரோட குழந்தைய வச்சு அவங்க எடுக்கிற முடிவு, அவரோட கல்யாண வாழ்க்கைன்னு ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் கொடுத்துருந்தாங்க, ஹாப்பி எண்டிங்னே சொல்லலாம். போய் பாருங்கள், ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், எந்த வல்காரிட்டியும் இல்லை, எந்த இதுவும் கிடையாது, ரொம்ப நல்ல மூவி. என்னை பொறுத்திருக்க இந்த எனர்ஜி மீட்டர்ன்றது ஒரு 85 கொடுப்பேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அந்த குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல மூவியோட ரிவியூவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் உங்கள் விஜய் காதகன்.